The following is a class on the Bhagavad Gita as it is, 13th chapter, text number 1 and 2, given by His Divine Grace, A.C. Bhaktivedanta Swami Prabhupada, recorded on February 25th, 1975, in Miami, Florida.
பின்வரும் பகவத்கீதை உண்மையுறுவில் 13வது அத்தியாயம் முதல் 2 ஸ்லோகங்களுக்கான உபன்யாசம் வழங்கியவர் தெய்வத்திரு ஆ சா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். 1975 வருடம் பிப்ரவரி 25 தேதி புளோரிடாவின் மயாமி நகரில் பதிவு செய்யப்பட்டது.
அர்ஜுன சேத், மை டியர் கிருஷ்ணா, ஓ மை டியர் கிருஷ்ணா, ஐ விஷ் டு நோ அபவுட் பிரகிருதி, நேச்சர், புருஷா, தி என்ஜாயர், அண்ட் தி ஃபீல்ட் அண்ட் தி நோவர் ஆஃப் தி ஃபீல்ட், அண்ட் ஆஃப் நாலேஜ் அண்ட் தி எண்ட் ஆஃப் நாலேஜ். தி பிளஸட் லார்ட் தென் சேத், This body, O son of Kunti, is called the field, and one who knows this body is called the knower of the field.
அர்ஜுனன் கூறினான், எனதன்பு கிருஷ்ணரே, இயற்கை பிரகிருதி அனுபவிப்பவன் புருஷ, கலம் க்ஷேத்ர, கலத்தை அறிபவன் க்ஷேத்ரஜ்ஞா, அறிவு ஞானம், அறியப்படும் பொருள் ஞேயம் ஆகியவற்றை பற்றி நான் தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், குந்தியின் மகனே, இந்த உடல் கலம் க்ஷேத்ரா என்று அழைக்கப்படுகின்றது. இவ்வுடலை அறிபவன் கலத்தை அறிபவன் க்ஷேத்ரஜ்ஞா என்று அழைக்கப்படுகிறான்.
அர்ஜுனோ வாச, பிரகிதிங் புருஷம் செய்வ க்ஷேத்ரம் க்ஷேத்ரகம் க்ஷேத்ரகம் ஏவச ஏதத் பேதிதும் இச்சாமி ஜானம் கேயம் சகேச. ஸ்ரீ பகவான் வாச, இதம் சரீரம் கௌந்தேய க்ஷேத்ரம் இதி அவிதீயத் ஏதத் ஜோ வேத்தி தங் பிராஹு க்ஷேத்ரஜ்ஞ இதி தத்விதா. சோ அர்ஜுன் அண்ட் கிருஷ்ணா, தே ஆர் டூ ஃப்ரெண்ட்ஸ், பட் ஃப்ரெண்ட்லி டாக்கிங் டஸ் நாட் கம் டு எனி கன்க்ளூஷன்.
அர்ஜுனனும் கிருஷ்ணரும் இரு நண்பர்கள், ஆனால் நட்பு ரீதியான பேச்சில் எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியாது.
Therefore, Arjun knew that Krishna, although he is my friend, he is the supreme personality of God. He knew it.
அதனால தான் அர்ஜுனனுக்கு தெரியும், கிருஷ்ணர் என்னுடைய நண்பராக இருந்தாலும் அவரே பரமபுருஷ பகவான்ன்றது அவனுக்கு தெரிந்திருந்தது.
Therefore, he selected him as his spiritual master.
அதனால தான் அவரையே அவன் குருவா தேர்ந்தெடுத்திருந்தான்.
So, we are not going to talk anymore as friends. Now, I know that you can dissipate all my ignorance because you are the supreme personality of Godhead.
இதற்கு மேல நம்ம நண்பர்களா பேச போறதில்லை. இப்போ என்னுடைய அறியாமையை போக்குறது உங்களால முடியும், ஏன்னா நீங்களே பரமபுருஷ பகவான்.
So, I accept you as my spiritual master. சிஷ்யஸ்தேஹம் சாலிமாம் கிருபண்யம். I am now your சிஷ்ய, disciple.
அதனால நான் உங்களை குருவா ஏற்றுக்கொள்றேன். சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம். நான் இப்போ உங்களுடைய சீடன்.
Disciple means who voluntarily accepts the spiritual master to be regulated. Disciple means one who is regulated by higher authority.
சீடன் அப்படின்னா ஆன்மீக குருவை தானாகவே ஏற்றுக்கொள்றது, தன்னை ஒழுங்குபடுத்திக் கொள்றதுக்காக. சீடன் அப்படின்னா உயர் அதிகாரியால
ஒழுங்குபடுத்தப்பட்டவன். அந்த
உயர் அதிகாரி குரு என்றும், யார் ஒருத்தர் தன்னை தானாகவே ஒழுங்குபடுத்திக் கொள்ள அர்ப்பணித்துக் கொள்றாரோ அவர் சீடன் என்றும் அறியப்படுகிறார்.
Everyone is very much puffed up. This is material condition. Even the most insignificant person, he thinks of himself as very important.
ஒவ்வொருத்தருமே மிக கர்வத்தோடு இருக்காங்க. இதுதான் ஒரு பௌதிக சூழ்நிலை. ரொம்ப முக்கியத்துவம் இல்லாத ஒரு நபர் கூட தன்னை ரொம்ப முக்கியம் வாய்ந்தவனா கருதி கொள்றான்.
Nobody wants to submit to anyone. This propensity is very prominent in this age, Kali Yuga.
யாருமே தன்னை வேறொருத்தரிட்ட ஒப்படைத்துக் கொள்ள விரும்புறது கிடையாது. இந்த சுபாவம் இந்த கலியுகத்தில் ரொம்பவும் பிரதானமானதா இருக்கு.
That what is called Kali Yuga means disagree. Why shall I accept your proposition?
அதனால தான் இது கலியுகம்னு சொல்லப்படுது. அப்படின்னா ஏற்றுக்கொள்றதில்ல. ஏன் உங்களுடைய கருத்தை நான் ஏற்றுக்கொள்ளணும்?
I am also independent. I can think independently. This is the general propensity.
நானும் கூட சுதந்திரமானவன், நானும் சுதந்திரமா சிந்திக்க முடியும். இதுதான் பொதுவான சுபாவமா இருக்கு.
But to understand the transcendental subject matter, one has to become submissive.
ஆனால் உன்னதமான விஷயங்களை புரிந்து கொள்றதுக்கு ஒருத்தர் பணிவானவரா ஆகணும்.
That is the first qualification. Because the disease is that nobody is submissive.
அதுதான் முதல் தகுதியே. ஏன்னா வியாதி என்ன அப்படின்னா யாருமே பணிவோட இல்லை.
Nobody wants to be lower than anybody else. Although he is insignificant, he has no value. But still, this is called Maya. He thinks himself to be very elevated, learned.
யாருமே யாருக்கும் கீழானவர்களா இருக்க விரும்புறது கிடையாது. அவன் ரொம்ப முக்கியத்துவம் இல்லாதவனா இருந்தாலும், அவனுக்குன்னு எந்த மதிப்பே இல்லாம இருந்தாலும் அவன் நினைக்கிறான் நான் ரொம்ப உயர்ந்தவன், ரொம்ப அறிந்தவன். இதுக்கு பேர் தான் மாயை.
சோ அவர் கிருஷ்ண கான்சியஸ்னஸ் மூவ்மெண்ட் இஸ் டீச்சிங் பீப்புள் டு பிகம் சப்மிசிவ் டு தி ஆத்தாரிட்டி.
அதனால நம்முடைய இந்த கிருஷ்ண பக்தி இயக்கமானது மக்களுக்கு அதிகாரிகள்கிட்ட பணிவா தன்னை ஒப்படைத்துக் கொள்ளணும்னு உபதேசிக்குது.
That is the beginning of knowledge.
இதுதான் அறிவின் ஆரம்பம்.
தத் வித்தி பணிபாசீனா பரிபிருஷ்ணேனா சேவய. If you want to learn the transcendental subject matter, which is beyond the scope of your thinking, feeling and willing.
உங்களது சிந்தனை, உணர்வு, விருப்பம் இந்த எல்லைகளுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய உன்னதமான விஷயங்களை நீங்க கற்றுக்கொள்ளணும்னு விருப்பப்பட்டா,
mental speculation means thinking, feeling and willing.
மனக்கற்பனை அப்படின்னாவே சிந்தித்தல், உணர்தல் மற்றும் விருப்பப்படுதல், மனோவியல்.
But subject matter which is beyond your thinking. So God or anything about God is beyond the limit of our thinking, speculation.
ஆனா உங்களுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள், கடவுள் அல்லது கடவுளை பற்றி எந்த ஒரு விஷயமும் உங்களுடைய எல்லைக்குட்பட்ட இந்த சிந்தனை மனக்கற்பனைக்கு அப்பாற்பட்டது.
Therefore, we have to learn it submissively. Tad vidhi panipatena, panipat means submission. Prakriste rupena nipat, nipat means submission.
அதனால தான் பணிவாக நாம கற்றுக்கொள்ளணும். தத்வித்தி பிரணிபாத்தேன, பிரணிபாத்த அப்படின்னா பணிவோடு, பிரகிருஷ்ட ரூபேன நிபாத, நிபாத அப்படின்னா பணிவு.
தத்வித்தி பிரணிபாத்தேன பரிபிரஷ்ன. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபைண்ட் அவுட் சம்படி where you can fully surrender. Then you inquire about transcendental subject matter.
தத்விதி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன. முதல்ல யார் இடத்துல நீங்க முழுமையா சரணடைய முடியும்ன்றத கண்டுபிடிங்க. அதன் பிறகு உன்னதமான விஷயங்களை பற்றி விசாரணை பண்ணுங்க.
Just like Arjuna is following strictly, he has first of all submitted to Krishna. Shishyastiham sadhivam krapannam.
உதாரணத்துக்கு அர்ஜுனன் கண்டிப்போட பின்பற்றுறது மாதிரி அவன் முதல்ல கிருஷ்ணர் இடத்துல தன்னை ஒப்படைத்துக் கொள்றான். சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் பிரபன்னம்னு.
My dear Krishna, we are talking friendly, so on equal level, so you will speak something and I shall speak something. In this way we shall simply waste our time and there will be no conclusion. Therefore I submit as desire. Whatever you will say, I will accept.
எனதருமை கிருஷ்ணா, சமநிலையில நம்ம நட்பரீதியா இங்க பேசிட்டு இருக்கோம். நீங்க ஏதோ சொல்லுவீங்க, நான் ஏதோ பேசுறேன். இவ்விதத்துல நம்ம எந்த ஒரு முடிவுக்கும் வரமாட்டோம். நம்ம நேரம் தான் வீணாகும். அதனால நான் சீடனா ஒப்படைத்துக் கொள்றேன் உங்களிடத்துல. நீங்க என்ன சொன்னாலும் அதை நான்
ஏற்றுக்கொள்றேன்.
இதுதான் முதல் நிபந்தனையே.
First of all, find out such person whom, upon whom you have full faith that whatever he will say, you will accept. That is good.
முதல்ல நீங்க அப்படிப்பட்ட ஒரு நபரை கண்டுபிடிக்கணும். அவர் என்ன சொன்னாலும் அதை நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடியவரா இருக்கணும். அந்த அளவுக்கு உங்களுடைய நம்பிக்கை அவர் மேல இருக்கணும். அவர் தான் குரு.
If you think that you know better than your guru, then there is no use.
உங்களுடைய குருவை விட உங்களுக்கு அதிகமா தெரியும் நினைச்சீங்கன்னா அப்ப அதுல பிரயோஜனமே கிடையாது.
First of all, you find out the person, that one who is better than you.
முதல்ல உங்களை விட சிறந்த ஒரு நபரை நீங்க கண்டுபிடிக்கணும்.
Then you submit. Therefore the rules and regulations are that nobody should accept blindly any guru and nobody should blindly accept any desire.
அதன் பிறகு உங்களை நீங்க ஒப்படைத்துக் கொள்ளுங்க. அதனாலதான் இந்த சட்டத்திட்ட விதிமுறைகள்லாம் இருக்கு. யாருமே கண்மூடித்தனமா குருவை ஏற்றுக்கொள்ள கூடாது. அதே மாதிரி யாருமே கண்மூடித்தனமா எந்த சீடனையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது.
They must behave one another at least for 1 year so that the prospective disciple can also understand whether I can accept this person as my guru, and the prospective guru also can understand whether this person can become my disciple.
அவர்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் குறைந்தது ஒரு வருடத்துக்காவது பழகணும். அப்பதான் அந்த சீடனும் எதிர்பார்க்கக்கூடிய அந்த நபர் இவரை நான் குருவா ஏற்றுக்கொள்ளலாமா அப்படின்றத அவர் புரிந்து கொள்ள முடியும். அதே போல அந்த குருவும் இவரை நான் சீடனா ஏற்றுக்கொள்ளலாமா அப்படின்றத அவரும் புரிந்து கொள்ள முடியும். ஹரிபக்தி விலாசத்துல ஸ்ரீல சனாதன கோஸ்வாமி கொடுத்திருக்கூடிய உபதேசம் இது.
So, here Arjuna has accepted Krishna as his guru and he submissively says that prakritim purusham chaiva.
அதனால எங்க அர்ஜுனன் கிருஷ்ணரை அவனுடைய குருவா ஏற்றுக்கொண்டிருக்கான். இப்போ தன்னை பணிவா ஒப்படைத்து கொண்டு அவன் கேட்கிறான், பிரகிருதி புருஷம் சைவ.
பிரகிருதி, பிரகிருதி மீன்ஸ் நேச்சர் அண்ட் புருஷா மீன்ஸ் தி எக்ஸ்ப்ளாய்டர் ஆஃப் தி
பிரகிருதி. பிரகிருதி அப்படின்னா இயற்கை, புருஷா அப்படின்னா அந்த இயற்கையை எயிச்சு பிழைப்பவர்.
ஜஸ்ட் லைக் here in this material world, especially in the Western countries, they are very much fond of developing undeveloped countries.
உதாரணத்துக்கு நம்ம இந்த பௌதிக உலகத்தில் இருக்கோம், குறிப்பாக மேற்கத்திய நாடுகளில் வளர்ச்சி அடையாத நாடுகளை வளர்ச்சி பெற வைக்கிறதுல அவங்க ரொம்பவும் ஆர்வத்தோடு இருக்காங்க.
That means exploit. All to become purusha, enjoy.
அப்படின்னா சுரண்டி பிழைக்கிறது அல்லது புருஷா அனுபவிப்பாளர் ஆகிறது.
You Americans, you came from Europe and now you developed the whole America, very nice cities, towns, and very well developed. That is called the exploiting the resources.
அமெரிக்கர்களான நீங்க ஐரோப்பாவிலிருந்து வந்தீங்க, இப்போ இந்த அமெரிக்கா மொத்தத்தையும் நல்ல வளர்ச்சி பெற வச்சிருக்கீங்க, மாநகரங்களையும் நகரங்களையும் நீங்க வளர்ச்சி பெற வச்சிருக்கீங்க. இதற்கு பேரு வளங்களை சுரண்டி பிழைக்கிறது.
So, prakriti, nature, and we are living entities, especially the human being, they are purusha.
பிரகிருதி இயற்கை உயிர் வாழிகளான நம்ம குறிப்பா இந்த மனிதர்கள் புருஷா.
But actually, we are not enjoyer. We are false enjoyer. We are not enjoyer in this sense. Suppose you are Americans, you have developed this tract of land known as America very nicely. But you cannot enjoy. You are thinking that you are enjoying, but you cannot enjoy.
ஆனா உண்மையிலே நம்ம அனுபவிப்பாளர் அல்ல, நம்ம பொய்யான அனுபவிப்பாளர்கள். நம்ம அனுபவிப்பாளர்கள் இல்லை அப்படின்றது எந்த அர்த்தத்தில் என்ன, இப்போ அமெரிக்கர்களான நீங்க இந்த நிலப்பகுதியை, அமெரிக்கான்னு அறியப்படக்கூடிய இந்த பகுதியை நல்லா வளர்ச்சி பெற வச்சிருக்கீங்க, ஆனால் உங்களால் அனுபவிக்க முடியாது. நீங்க நினைக்கிறீங்க இதை அனுபவிச்சுட்டு இருக்கீங்கன்னு, ஆனால் உங்களால் அனுபவிக்க முடியாது.
After some time, you will be kicked out, get out. Then how you are enjoying?
கொஞ்ச காலத்துக்கு பிறகு நீங்க உதச்சி தள்ளப்படுவீங்க, நீங்க இங்க இருக்க மாட்டீங்க. அப்ப எப்படி நீங்க அனுபவிப்பாளரா இருக்க முடியும்?
You may think that at least for 50 years or 100 years I'm enjoying. So you can say that you can enjoy, so-called enjoy, but you cannot be permanent enjoy. That is not possible.
நீங்க வேணா நினைக்கலாம், குறைஞ்சது ஒரு 50 வருஷம் 100 வருஷத்துக்கு நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு. நீங்க வேணா சொல்லலாம் நீங்க அனுபவிக்கலாம்னு, பேரளவிலான அனுபவிப்பாளராக இருக்கலாம், ஆனால் நீங்க நிரந்தரமான அனுபவிப்பாளராக இருக்க முடியாது, அது சாத்தியம் இல்லை.
Therefore, this land was, American land, was there before your coming from Europe, your forefathers. And your forefathers have left. Mr. Washington, George Washington, he left, many others who developed this land of America. They have left.
அதனால தான் இந்த நிலப்பகுதி, இந்த அமெரிக்கான்னு சொல்லக்கூடிய இந்த நிலப்பகுதி ஐரோப்பாவிலிருந்து நீங்க இங்க வரத்துக்கு முன்னாடியே இருந்தது. உங்களுடைய முன்னோர்கள் வரத்துக்கு முன்னாடியே, உங்களுடைய முன்னோர்கள்லாம் இப்போ திரு ஜார்ஜ் வாஷிங்டன்லாம் இது மாதிரி பல பேர், அவரை மாதிரி நிறைய பேர் அமெரிக்காவை வளர்த்தவங்க, அவங்க எல்லாம் இப்போ போயிட்டாங்க.
Here or there, in France, there was Napoleon Bonaparte, in Germany, there was Kaiser, and in our country, there was Gandhi or somebody else. So, they come here, they falsely declare as enjoyer.
இங்கேயா இருந்தாலும் சரி, அங்கேயா இருந்தாலும் சரி, பிரான்ஸ்ல பாத்தீங்கன்னா நெப்போலியன் பானபத்திர இருந்தார், ஜெர்மனில பாத்தீங்கன்னா கைசர்னு ஒருத்தர் இருந்தார், இப்போ எங்களுடைய நாட்டில் பார்த்தீங்கன்னா காந்தி அல்லது வேற யாரோ ஒருத்தர் இருந்தாங்க. இந்த மாதிரி எல்லாரும் வராங்க, பொய்யா தன்னை அனுபவிப்பாளர்னு அறிவிச்சுக்கிறாங்க. ஆனா உண்மையிலே அவர்கள் அனுபவிப்பாளர்கள் அல்ல, அவர்கள் எல்லாம் உதைத்து எறியப்பட்டார்கள்.
They come to enjoy the nature, but the nature kicks them out. This is the fact.
அவங்க இயற்கை அனுபவிக்கிறதுக்காக வந்தாங்க, ஆனா இயற்கை அவங்கள உதைச்சு எறியுது, அதுதான் உண்மை.
So then who is the enjoyer? The real enjoyer is Krishna, because he is controlling the prakriti and controlling you.
அப்படின்னா யார் அனுபவிப்பாளர்? உண்மையான அனுபவிப்பாளர் கிருஷ்ணர். ஏன்னா அவர் பிரகிருதியையும் கட்டுப்படுத்துறார், உங்களையும் கட்டுப்படுத்துறார்.
We can very easily understand two things are there, matter and living entities, but none of them are independent. There is a control.
இதை சுலபமாகவே நாம் புரிந்து கொள்ளலாம். ரெண்டு விஷயங்கள் இருக்கு, ஜடம் இருக்கு, உயிர் வாழிகள் இருக்கு. ஆனா இதுல யாருமே சுதந்திரமானவங்க இல்ல, கட்டுப்படுத்தக்கூடியவர் ஒருத்தர் இருக்கார்.
The controller, supreme controller, is God, Krishna. Therefore he is enjoyer. And it is declared in the Bhagavad Gita.
அந்த கட்டுப்பாட்டாளர், உச்ச கட்டுப்பாட்டாளர் பகவான் கிருஷ்ணர். அதனால தான் அவர் அனுபவிப்பாளர். பகவத்கீதையில் அவர் என்ன அறிவிக்கிறாருன்னா,
போக்தாராம் ஜன்கிருதவசாம் சர்வலோக மகேஸ்வரம் ஸ்வைதாம் சர்வபூதானாம் ஜாத்யாமாம் சாந்தி உச்சத். ஹியர் வி ஹேவ் டேக்கன் தி போஸ்ட் பொசிஷன் ஆஃப் புருஷன் ஃபால்ஸ்லி. வி ஆர் ட்ரைங் டு எக்ஸ்பிளாய்ட் தி மெட்டீரியல் நேச்சர் for a few days, and in the course of time we will be asked by prakriti and natural laws, now sir you have enjoyed me so much, now you get out.
பொய்யா இங்க நாம புருஷ அனுபவிப்பாளர் என்ற ஒரு நிலையை ஏற்றுக்கொண்டிருக்கோம். இந்த ஜட இயற்கையை சில நாட்களுக்கு சுரண்டி பிழைக்கிறதுக்கு முயற்சிக்கிறோம். ஆனால் காலப்போக்கில் இந்த பிரகிருதி அல்லது இந்த இயற்கையின் சட்டம் நம்மளை என்ன கேட்கும்னா, ஐயா இப்போ நீங்கள் இவ்வளோ காலம் அனுபவிச்சிட்டீங்க, இப்போ நீங்கள் கிளம்புங்க.
தென் ஹவ் யுவர் புருஷா? புருஷாமின் செஞ்சா ஈ தி புருஷா பிகாம் அண்டர் தி ரூலிங் ஆஃப் பிரகிருதி, தென் ஹவ் இஸ் புருஷா?
அப்படி இருக்கும்போது அவர் எப்படி புருஷாவா இருக்க முடியும்? புருஷா அப்படின்னா அனுபவிப்பாளர். புருஷா பிரகிருத்தியோட கட்டுப்பாட்டுக்குள்ள வர்றார் அப்படின்னா அவர் எப்படி புருஷாவா இருக்க முடியும்? அவர் புருஷா அல்ல.
Therefore in Bhagavad Gita the living entity has been described as prakriti, not purusha.
அதனாலதான் பகவத்கீதையில உயிர் வாழிகளை பிரகிருத்தின்னு விவரிக்கப்பட்டிருக்கு, புருஷான்னு இல்லை.
அபராயம் இத்தஸ்து வித்தி மே பிரகிருதி பரா. திஸ் இஸ் மெட்டீரியல் நேச்சர் மேட்டர் டல் மேட்டர் ஹார்ட் வாட்டர் ஏர் ஃபயர் ஸ்கை தீஸ் ஆர் கால் கிராஸ் மெட்டீரியல் எலிமெண்ட்ஸ். ஸோ தே ஆர் ஆல்சோ பிரகிருதி.
அப்பறையம் இதஸ்து வித்திமே பிரகிருதி பராம். கிருஷ்ண சொல்றார், இந்த ஜட இயற்கையானது இது ஒரு ஜடம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இதெல்லாம் ஸ்தூலமான பௌதிக மூலப்பொருட்கள், அவைகளும் பிரகிருதி
தான். பிரகிருதிமே அஸ்தான் the sky, mind, intelligence and ego, eight. They are all material. Mind is also material.
பின்னா பிரகிருத்திமே அஷ்டதா. கிருஷ்ணர் சொல்றார், இந்த பௌதிகமான மூலப்பொருட்கள்லாம் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம், இந்த எட்டும் பௌதிகமானது, மனசும் கூட பௌதிகமானது தான்.
வெரி ஸ்பிரிச்சுவல் ஆல்சோ, பட் வாட் எவர் இஸ் வித்இன் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் தட் இஸ் மெட்டீரியல். சோ தட் இஸ் கிளைம் அஸ் கிருஷ்ணா பிரகிருதி ஆர் எனர்ஜி பின்னாமே, பட் தே ஆர் செப்பரேட்டட் எனர்ஜி.
ஆன்மீக விஷயங்களும் கூட இருக்கு, ஆனா நம்முடைய அனுபவத்துக்குள்ள இருக்கிற விஷயங்கள் எல்லாமே பௌதிகமானது. அதனாலதான் கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, பிரகிருதி அல்லது இந்த சக்தின்றது பின்னாமே பிரகிருதி, அவை பிரிந்த சக்தின்றார்.
And Krishna says next verse, aparayam. Apara means inferior. This is inferior nature.
மேலும் கிருஷ்ணர் சொல்றார் அடுத்த ஸ்லோகத்துல, அபரேயம், அபரா அப்படின்னா தாழ்ந்த, இது தாழ்ந்த இயற்கை. இதஸ்து வித்திமே பிரகிருதி பரம்.
பியாண்ட் திஸ் தேர் இஸ் அனதர் பிரகிருதி நேச்சர் தட் இஸ் பரா சுபீரியர். வாட் இஸ் தட் பரா பிரகிருதி?
இதற்கு அப்பாற்பட்டு இன்னொரு பிரகிருதி இருக்கு, இன்னொரு இயற்கை, அது பரா, உயர்ந்தது. அந்த பரா பிரகிருதின்றது என்ன?
ஜீவபூத மகாபாகோ ஜெயதம் ராஜதே. சோ தட் ஜீவபூத லிவிங் என்டிட்டி இஸ் ஆல்சோ பிரகிருதி, பட் சுப்பீரியர் பிரகிருதி.
ஜீவபூத மகாபாகோ ஏதம் தாரியத்தே ஜகத். இந்த ஜீவபூத அப்படின்ற இந்த உயிர்வாளிகளும் கூட பிரகிருதி தான், ஆனா உயர்ந்த பிரகிருதிகள்.
In which way it is superior? Because the living entity are trying to exploit the dull material entity. So both of them are prakritis. But one is superior and one is inferior.
எவ்விதத்தில் அது உயர்ந்தது? ஏன்னா இந்த உயிர்வாளிகள் இந்த ஜட இயற்கையை சுரண்டி பிழைக்க முயற்சிக்கிறாங்க. அதனால ரெண்டு பேருமே பிரகிருதிகள் தான், ஆனா ஒன்னு உயர்ந்தது, ஒன்னு தாழ்ந்தது.
Just like one may have more than one wife, one or two. The husband is one, and the wife may be two or more than two. Factually that is the position.
இது எப்படின்னா, இப்ப ஒருத்தருக்கு ஒன்று அல்லது ரெண்டு மனைவிகள் இருக்கிற மாதிரி, ஒரு கணவன் ஒருத்தராக இருக்கலாம், மனைவி ரெண்டு பேரோ அல்லது அதுக்கு மேலே கூட இருக்கலாம். உண்மையிலே அதுதான் இங்கே நிலை.
தி சுப்ரீம் லா இஸ் தி ஹஸ்பண்ட் ஆர் தி புருஷன். ஹஸ்பண்ட் மீன்ஸ் புருஷன் அண்ட் பிரகிருதி மீன்ஸ் ஸ்திரீ. ஸ்திரீ மீன்ஸ் உமன், மேல் ஃபீமேல், தி டூ திங்ஸ்.
முழுமுதற் கடவுள் கணவர் அல்லது புருஷா. கணவர் அப்படின்னா புருஷா, பிரகிருதி அப்படின்னா ஸ்திரீ, ஸ்திரீ அப்படின்னா பெண்கள், ஆண் பெண், இந்த ரெண்டு விஷயங்கள் இருக்கு.
தி சுப்ரீம் மேல் இஸ் கிருஷ்ணா, அண்ட் எவ்ரிவன் ஐதர் தி டல் மேட்டர் ஆர் தி லிவிங் என்டிட்டி, தே ஆர் கால்ட் ஃபீமேல் பிரகிருதி. பிரகிருதி மீன்ஸ் ஃபீமேல் and purusha means male.
அது உச்சமான ஆண் அப்படின்னா அவர் கிருஷ்ணர். மற்ற எல்லாருமே இந்த ஜடமா இருக்கட்டும், உயிர்வாளிகளா இருக்கட்டும், பெண் பிரகிருத்தின்னு அழைக்கப்படுறாங்க. பிரகிருதி அப்படின்னா பெண், புருஷா அப்படின்னா ஆண்.
So nobody is actually male except Krishna. We are also female. We are dressed like male and somebody has dressed like female, but all of us, we are female prakriti, enjoyable.
Krishna re thavara vera yaarume aan kedaiyadu, nammalum kuda pen dhaan. Namma aana pole udai uduthirukkom, sila per penna pole udai uduthirukanga, aana namma ellarume namma pen dhaan. பிரகிருதி அனுபவிக்கப்படுபவர்கள்.
The enjoyer is Krishna. That we do not know.
அனுபவிப்பாளர் கிருஷ்ணர் தான், ஆனா அது நமக்கு தெரியறதில்லை.
Here the so called woman is also Purusha, because she is also trying to enjoy.
ஆனா இங்க இந்த பெயரளவிலான பெண்ணும் கூட புருஷாவா இருக்காங்க, அவங்களும் அனுபவிக்க முயற்சிக்கிறாங்க.
Anyone who is trying to enjoy, he is called to be Purusha. And the subject matter or object, object which is enjoyed, that is called Prakriti. So,
யார் ஒருத்தர் அனுபவிக்க முயற்சிக்கிறாங்களோ அவங்க புருஷான்னு அழைக்கப்படுறாங்க. இப்போ விஷயம் என்னன்னா, எந்த பொருள் அனுபவிக்கப்படுது அதுக்கு பேர் பிரகிருதி.
In the material world, we are trying to exploit one another, either in the dress of male or in the dress of female, because this body is dressed.
இந்த பௌதிக உலகத்துல நம்ம ஒருத்தரை இன்னொருத்தரை அனுபவிக்க முயற்சிக்கிறோம். அது ஆணோட உடையில இருக்கலாம் அல்லது பெண்ணோட உடையில இருக்கலாம். ஏன்னா இந்த உடல்ன்றது உடைதான்.
சோ ஒரிஜினலி வி ஆர் ஆல் ஃபீமேல், பட் ஃபால்ஸ்லி யூ ஆர் ட்ரைங் டு என்ஜாய் ஒன் அனதர் ஆர் திஸ் மெட்டீரியல் வேர்ல்ட்.
உண்மையிலே நம்ம எல்லாரும் பெண் தான், ஆனா பொய்யா இந்த பௌதிக உலகத்துல ஒருத்தர் இன்னொருத்தரை அனுபவிக்க முயற்சிக்கிறோம்.
அதனால
தான் அவர்கள் சில சமயத்தில் புருஷான்னு அழைக்கப்படுறாங்க.
திஸ் க்வெஸ்சன் இஸ் ரேஸ்ட் பை அர்ஜுன் ஃப்ரம் ஹிஸ் மாஸ்டர், பிகாஸ் தி மாஸ்டர் இஸ் அக்செப்டட் டு அக்வயர் நாலேஜ்.
அதனால அர்ஜுனனால இந்த கேள்வி அவனோட குருவிட்ட கேட்கப்பட்டது. ஏன்னா அறிவை வளர்த்துக் கொள்றதுக்காக தான் குரு ஏற்றுக்கொள்ளப்படுது.
சத்விஜானார்த்தம் சா குருமேவா அபிவச்சு. டு அக்செப்ட் ஒன் குரு இஸ் நாட் எ ஃபேஷன்.
தத்விஜானார்த்தம் சகுரம் ஏவாபிகச்சு. குருவை ஏற்றுக்கொள்றதுன்றது ஒரு ஃபேஷன் அல்ல.
இன்றைய
காலகட்டத்தில் குருவை ஏற்றுக்கொள்றது, குரு மகாராஜை ஏற்றுக்கொள்றதுன்றது ஒரு ஃபேஷன் ஆகிட்டு இருக்கு.
Whether he knows or does not know, it doesn't matter. Whether one is inquisitive or no, it's a passion. No. Guru is required for a person who is very inquisitive to know about the transcendental subject matter.
அவருக்கு தெரியுதோ இல்ல அவருக்கு தெரியலையோ அதை பத்தி கவலைப்படுறதில்ல. ஒருத்தர் விசாரணை குணத்தோட இருக்காங்களோ இல்லையோ அதை பத்தியும் கவலைப்படுறதில்ல. ஆனா இப்ப அது ஃபேஷன் ஆயிடுச்சு, அப்படி இருக்கக்கூடாது. குரு யார் ஒருத்தர் உன்னதமான விஷயங்களை கற்றுக்கொள்றதுல ரொம்ப விசாரணை குணத்தோட ஆர்வத்தோடு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் தேவை.
தஸ்மாத் குரும் பிரபத்தேதா ஜிக்யாசு ஸ்ரேய உத்தமம். இட் இஸ் நாட் ஃபேஷன், இட் இஸ் நெசசரி, பிகாஸ் ஹியூமன் லைஃப் இஸ் மெயின் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தி ரியல் பொசிஷன்.
தஸ்மாத் குரும் பிரபத்யேத ஜிக்யாசு ஸ்ரேய உத்தமம். இது ஃபேஷன் அல்ல, இது தேவையானது. ஏன்னா மனித வாழ்க்கை அப்படின்றது ஒருத்தருடைய உண்மையான நிலையை புரிந்து கொண்டு அவருடைய அடையாளத்தை தெரிந்து கொள்றதுக்காக இருக்கு. அதாதோ பிரம்ம ஜிக்யாச, இது அவசியமானது.
Is suffering from this defect that they are not inquisitive about the Brahma.
இந்த நவீன நாகரிகமானது இந்த குறையினால துன்பப்பட்டு இருக்காங்க. அவர்கள் பிரம்மனை பற்றின விசாரணை இல்லாம இருக்காங்க.
They are simply just like cats and dogs. They are interested with this body and the bodily necessities of life. They do not know beyond that. That is the defect.
அவர்கள் பிரம்மனை நாய்களையும் பூனைகளையும் போல இந்த உடலோட தேவைகளை பற்றி மட்டுமே தான் அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கு அப்பாற்பட்ட அவங்களுக்கு எதுவும் தெரியறதில்லை. இதுதான் குறையே.
The other day in Calcutta, some psychiatrist came. Their question was that the problems of the world are increasing. So, what is your prescription to solve these problems?
வேறொரு நாள் கராகாஸ்ல ஒரு மனநல மருத்துவர் வந்திருந்தார். அவங்களுடைய கேள்வி என்னன்னா, உலகத்தில் பிரச்சனைகள் அதிகமாயிட்டு இருக்கு, இதுக்கு இந்த பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு உங்களுடைய ஆலோசனை என்னன்னு கேட்டாங்க.
The problem is very easy to be solved. I gave the example that this body is there. And there is something which is moving the body, living force.
அந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுன்றது மிக சுலபமானது. நான் ஒரு உதாரணம் கொடுக்கறேன். இப்ப இந்த உடல் இருக்கு, இந்த உடலை நகர்த்தக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, உயிர் சக்தி இருக்கு.
So that living force is the driver of the body, and the body is also described in the Bhagavad Gita as a machine. It is a machine.
இப்போ அந்த உயிர் சக்தி தான் இந்த உடலை இயக்கக்கூடிய ஓட்டுநரா இருக்கு. இப்போ இந்த உடல் பகவத் கீதையில ஒரு இயந்திரம்னு வர்ணிக்கப்பட்டிருக்கு.
ஈஸ்வர சர்வபூதானாம் ரித்தேசே அர்ஜுன திஷ்டதி பிராமன் சர்வபூதானி ஜந்த்ரா ரூடானி மாயா. ஜந்த்ர மீன்ஸ் மெஷின். So, we are seated on this machine. This is the knowledge.
யந்திர அப்படின்னா இயந்திரம். நம்ம இந்த இயந்திரத்தில் அமர்ந்திருக்கோம். இதுதான் அறிவு.
The person who is seated in this car or the machine, nobody knows.
அந்த கார்லயோ அல்லது இயந்திரத்திலேயோ அமர்ந்திருக்கக்கூடிய அந்த நபரை யாருக்கும் தெரியறதில்லை.
There are so many advancements of knowledge department, but where is the department to understand that the living force which is driving this machine, what is that living force, how it is working?
எத்தனையோ துறைகள்ல அறிவை வளர்த்து கொண்டிருக்காங்க, ஆனா இந்த உயிர் சக்தியை பற்றின, இந்த இயந்திரத்தை இயக்கக்கூடிய சக்தி எதுன்றதை பற்றின விஷயத்தை தெரிஞ்சு கொள்றதுக்கான துறை எங்க இருக்கு? எங்க அந்த உயிர் சக்தி? எப்படி அது செயல்படுது?
There is no inquiry and no education. Therefore, this education has no value.
அது பற்றின விசாரணையும் கிடையாது, அந்த கல்வியும் கிடையாது. அதனாலதான் இந்த கல்வி மதிப்பில்லாதது.
They do not know what is education. Education means to inquire about the living force which is moving this body. That is education.
கல்வின்னா அவங்களுக்கு என்னன்னே தெரியறதில்ல. கல்வி அப்படின்னாவே இந்த உடலை இயக்கக்கூடிய அந்த உயிர் சக்தி என்ன, அதை தெரிந்து கொள்றது தான் கல்வி.
This is not education. That we have manufactured nice car, a nice machine, that is called craftsmanship. That is not education.
இது கல்வியே கிடையாது. நல்ல கார், நல்ல இயந்திரம் உற்பத்தி பண்றதெல்லாம் ஒரு வேலைப்பாடு, அது கல்வி கிடையாது.
Just like one is electrician, he knows how to join the two wire and bring current. In India it is called mistri. Mistri means worker. Because he knows the technical art, how to bring the electric current, that does not mean he is educated. Education is given.
இப்போ ஒரு மின்சார நிபுணன் இருக்கான். அவனுக்கு ரெண்டு கம்பிகளை இணைத்தா எப்படி மின்சாரத்தை கொண்டு வரதுன்றது தெரியும். இந்தியாவில் அவங்கள மிஸ்திரின்னு சொல்லுவாங்க. மிஸ்திரி அப்படின்னா ஒரு வேலை செய்யறவங்க. ஏன்னா அந்த தொழில்நுட்பம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால அவங்க மின்சாரத்தை கொண்டு வர தெரியுது. ஆனா அதுக்காக அவங்க கல்வி கற்றவர்கள் சொல்ல முடியாது. கல்வின்றது வேற விஷயம்.
யுவார்கா That's working so many wonderfully. But that does not mean they are educated.
The தொழிலாளிகள் எத்தனையோ அற்புதமான வேலைகளை செய்றாங்க. ஆனா அதுக்காக அவங்க கல்வி கற்றவர்கள்னு அர்த்தம் அல்ல.
That is, in Sanskrit it is called the English is craftsmanship. He knows the art, how to do it. So at the present moment, the technical education is there.
அது சமஸ்கிருதத்தில் என்ன சொல்லப்படும்னா, அது என்னது, எப்படி சொல்லப்படும், ஆங்கிலத்தில் வந்து கிராஃப்ட்மேன்ஷிப், வேலைப்பாடுன்னு சொல்லப்படும். இப்போ எப்படி செய்யறது, தற்சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொழில்நுட்ப கல்வி இருந்துட்டு இருக்கு.
Formerly, this technical education was entrusted to the demons. Formerly, they are also manufacturing big aeroplanes, but they are being done by the demons, not by the great saintly person in service, no.
முற்காலத்தில் எல்லாம் இந்த தொழில்நுட்ப கல்வி அசுரர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது. முற்காலத்தில் பெரிய பெரிய விமானங்கள்லாம் கூட தயாரிக்கப்பட்டது, ஆனால் அதெல்லாம் அசுரர்களால் தயாரிக்கப்பட்டது, மிகப்பெரிய சாதுக்களாலும் ரிஷிகளாலும் அல்ல. அவைகள் எல்லாம் அசுரர்களால் தான் செய்யப்பட்டது.
And the yogis, they could produce such wonderful thing by their yogic mystic power. That was another.
மேலும் யோகிகள்லாம் அவங்களுடைய யோக சக்தியின் மூலமா அப்படிப்பட்ட அற்புதமான விஷயங்களை அவங்களால உருவாக்க முடியும். அது வேற ஒரு விஷயம்.
Generally, when there is question of manufacturing, that was being done by the demons.
ஆனா பொதுவா உற்பத்தி அப்படின்னு வரும்போது அது அசுரர்களால் செய்யப்பட்டது.
So, actually, at the present moment, although we are manufacturing so many nice things for the comforts of the body, but that does not mean it is education. Education means Brahma Vidya, to understand what is that living force within this body that is working, what is its position, constitution, position, how it is working, where from it has come, so many things.
ஆனால் உண்மையிலே தற்சமயத்தில் நம்ம எத்தனையோ நல்ல விஷயங்களை உற்பத்தி செய்தாலும் கூட அதெல்லாம் நம்மளுடைய உடல் சௌகரியங்களுக்காக தான் இருக்கு. ஆனால் அதுக்காக அது கல்வின்னு சொல்லிட முடியாது. கல்வி அப்படின்னா பிரம்ம வித்யா, இந்த உயிர் சக்தி, உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர் சக்தி புரிந்து கொள்வது, அது எப்படி செயல்படுது, அதோட இயற்கையான நிலை என்ன, எப்படி அது வேலை செய்யுது, எங்கிருந்து அது வருது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு.
That is called Brahma Jignas. To inquire about the spirit, that is education.
அதுதான் பிரம்ம ஜிக்யாசான்னு சொல்லப்படுது. ஆத்மாவை பற்றி விசாரிக்கிறது, அதுதான் கல்வி.
So that education is lacking, therefore there are so many problems at the present moment. The problems are created. It's like if I do not give food to the driver and is entrusted with a nice car, and he is not happy on account of not being properly taken care of, then he must create disaster. There will be car accident.
அதனால இந்த கல்வி பற்றாக்குறை இருக்கு. அதனாலதான் தற்சமயத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு. இந்த பிரச்சனைகள் எல்லாம் உருவாக்கப்படுது. இப்போ உதாரணத்துக்கு, நான் ஓட்டுநருக்கு உணவளிக்கல, ஆனால் அவர் நம்பி ஒரு நல்ல கார் அவர்கிட்ட கொடுத்துருக்கேன். ஆனால் சரியாக அவரை கவனிக்காமல் விட்டதுனால அவர் சந்தோஷமாக இல்லை, அதனால பேரழிவு ஏற்படும், கார் விபத்து ஏற்படும்.
ஸோ தட் இஸ் ஹேப்பனிங். Nobody is taking care of the driver of this body. No education is there.
அதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. யாருமே இந்த உடலோட ஓட்டுநரை பற்றி கவலைப்படுறது கிடையாது. அந்த கல்வி இங்க கிடையாது.
They are simply trying to rectify the defects in the body.
வெறுமனே அவர்கள் இந்த உடல்ல இருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்யறதுக்கு தான் முயற்சிக்கிறாங்க.
That is inquired here. Khetra, khetram, khetra gancham. This body is khetra, field of activities. But the field worker is different. Therefore, this is the inquiry. Khetram, khetra. We are taking care of this khetra, this body. But we do not take care of the occupier of the body or the owner of the body. There are two khetra you will find in this verse. Two living entities.
அதுதான் இங்க விசாரிக்கப்படுது. க்ஷேத்ரா க்ஷேத்ரஜ்ஞா ச, இந்த உடல் க்ஷேத்ரம், இது செயல்களின் களம். ஆனால் செயலை செய்யக்கூடியவர் வேறுபட்டவர். அதனால தான் இந்த விசாரணை. க்ஷேத்ரா க்ஷேத்ரஜ்ஞா, நம்ம இந்த உடலை க்ஷேத்திரத்தை பற்றி கவலைப்படுறோம், அதை அக்கறை எடுத்துக்கிறோம். ஆனால் இந்த உடலை உபயோகிக்கக்கூடியவர் அல்லது இந்த உடலோட உரிமையாளரை பற்றி அக்கறை கொள்றதே கிடையாது. ரெண்டு விதமான க்ஷேத்ரஜ்ஞா இருக்காங்க, அது இந்த ஸ்லோகத்தில் நீங்கள் பார்க்கலாம். ரெண்டு உயிர்வாளிகள் இருக்காங்க.
One is called the soul and the other is called the super soul. In this body there are two souls. One is the occupier soul and the other is the proprietor soul.
ஒன்று ஆத்மான்னு அழைக்கப்படுது, மற்றொன்று பரமாத்மான்னு அழைக்கப்படுது. இந்த உடல்ல ரெண்டு ஆத்மாக்கள் இருக்கு. ஒன்று இந்த உடல்ல குடியிருக்கக்கூடியது, இன்னொன்று இந்த உடலுக்கு சொந்தக்கார பரமாத்மா.
Proprietors, just like in a house, there are two kinds of person. The occupier and the landlord.
உங்க வீடு மாதிரி, இப்போ வீட்டில் குடியிருக்கிறவர் ஒருத்தர், வீட்டு உரிமையாளர் ஒருத்தர், ரெண்டு விதமான நபர்கள் இருக்கிறது போல.
The landlord is actually the proprietor of the house and the tenant is occupier. Similarly, there are two souls within this body.
அந்த நிலக்கிழார் அவர்தான் இந்த வீட்டுக்கு உரிமையாளர், அத வாடகைக்கு இருக்கக்கூடியவர் ஆத்மா. அதே மாதிரி இந்த உடல்ல ரெண்டு ஆத்மாக்கள் இருக்காங்க.
That is stated in the Vedic literature, just like two birds on one tree. So the living entity, the individual soul, is there. He is also one bird. And the super soul or God is also there.
வேத இலக்கியங்கள்ல அது சொல்லப்பட்டிருக்கு. ஒரே மரத்துல ரெண்டு பறவைகள் இருக்கிறது போல, இந்த தனிப்பட்ட உயிர்வாளி ஒன்று, இன்னொரு பறவை பரமாத்மா அல்லது கடவுள், அவரும் அங்க இருக்கார்.
So God, the super soul, is simply observing the activities of the individual soul. And he has given freedom to the individual soul because the individual soul has come in this material world to enjoy, independent of the super soul. That is the material disease.
அதனால கடவுள் அல்லது பரமாத்மா இந்த தனிப்பட்ட ஆத்மாவினுடைய செயல்களை கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்கார். அவர் இந்த தனிப்பட்ட ஆத்மாவுக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கார். அதனால இந்த தனிப்பட்ட ஆத்மா இந்த பௌதிக உலகத்தில் இந்த பரமாத்மாவிலிருந்து சுதந்திரமா அனுபவிக்க முயற்சிக்குது. அதுதான் பௌதிக வியாதி.
He has to remain under the protection. He is already under the protection of the super soul. But he is thinking that he is independent. That is called Maya. He is not independent.
அவன் பாதுகாப்புல தான் இருந்தாக வேண்டி இருக்கு. அவன் ஏற்கனவே பரமாத்மாவனுடைய பாதுகாப்புல தான் இருக்கிறான். ஆனா அவன் நினைக்கிறான் நான் சுதந்திரமா இருக்கேன்னு. அதுக்கு பேர் தான் மாயை. அவன் சுதந்திரமானவன் அல்ல.
As soon as there is call of death, he is no more independent. He cannot say that I've got so many business to do, perform, give me some time. No, immediately, get out. So he is under control, fully control.
மரணத்துக்கான காரணம் வந்த உடனே அவன் அதுக்கப்புறம் சுதந்திரமானவன் கிடையாது. நான் நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கு, நிறைய பண்ணணும், எனக்கு கொஞ்சம் காலம் கொடுங்கலாம் அவன் சொல்ல முடியாது. இல்லை, உடனடியாக நீ கிளம்பின்றுவாங்க. அவன் ஏற்கனவே கட்டுப்பாட்டில் தான் இருக்கான், முழுமையான கட்டுப்பாட்டில் இருக்கான்.
Still he is thinking that he is independent and he can do whatever he like. In this way, his life is being spoiled.
ஆனாலும் அவன் என்ன நினைக்கிறான், சுதந்திரமா நம்ம அவன் விருப்பப்படுறத செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறான். இந்த விதத்தில் அவன் கெட்டு போயிட்டு இருக்கான்.
And he is becoming entangled by the activities and there is strong, stringent laws of nature.
இவ்வாறு அவனுடைய செயல்களால அவன் பந்தப்பட்டு போறான். அதே மாதிரி இயற்கையோட கடுமையான சட்டமும் இருக்கு.
எக்ஸாக்ட்லி காரணம் குணசங்காஷ்ய சதசத் ஜன்மஜோனிஷு. தீஸ் திங்ஸ் ஆர் ஆல் எக்ஸ்பிளைன்ட் இன் பகவத் கீதா.
காரணம் குணசங்காஷ்ய சதசத் ஜன்மயோனிஷு, இதெல்லாம் பகவத்கீதையில விளக்கப்பட்டிருக்கு.
வாய் ஒன் இஸ் புட் இன்டு ஒன் டைப் ஆஃப் பாடி and why one is put in another type of body. One body is enjoying very nicely, not enjoying, he is also suffering. He is enjoying for a limited time.
ஏன் ஒருத்தர் ஒரு விதமான உடல்ல வைக்கப்படுறாங்க, இன்னொருத்தருக்கு இன்னொரு விதமான உடல் கொடுக்கப்படுது? ஒருத்தர் ஒரு விதமான உடல்ல நல்லா அனுபவிக்கிறாங்க, அனுபவிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது, அவர் துன்பப்படுறாரு தான், ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அனுபவிக்கிறார் சொல்லலாம்.
He is also suffering, but he comparatively one is situated in a very nice comfortable position.
அவரும் துன்பப்படுறார் தான், ஆனாலும் ஒப்பிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் சௌகரியமான நிலையில நல்லா இருக்கிற மாதிரி தோணலாம்.
The other is not. The other is envious.
மற்றவர் அப்படி அல்ல, அதனாலதான் மற்றவர் பொறாமையோடு இருக்கார்.
Why this man is in a comfortable situation and I am put into, so let us become communist.
அதனால அவர் நினைக்கிறார், ஏன் இவர் மட்டும் ரொம்ப சௌகரியமான நிலையில இருக்கார், நான் இப்படிப்பட்ட நிலையில இருக்கேன், அதனால நம்ம வந்து கம்யூனிஸ்ட் ஆயிடலாம்.
A revolt against this person or this group of person. In this way, the struggle for existence is going on and there is no solution.
அல்லது அந்த நபருக்கு எதிராக, அல்லது ஒரு குழுவா இருக்கக்கூடிய நபர்களுக்கு எதிராக நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கலாம். இவ்விதமாக இந்த வாழ்க்கை போராட்டம் நடந்துட்டு இருக்கு, அதுக்கு அங்க தீர்வும் இல்லை.
How there can be solution? Because they are all uneducated, not educated. So you want to be educated, make the solution of all the problems of the world, then we must take to this Krishna consciousness. This is the only solution. It will educate people, the real identity, real position.
எப்படி அங்க எந்த ஒரு தீர்வும் இருக்க முடியும்? ஏன்னா அவர்கள் கல்வி கற்காதவர்கள், அவர்கள் கல்வி அறிவு இல்லாதவர்கள். இப்போ நீங்கள் கல்வி அறிவு வேணும் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும் அப்படின்னா, அப்போ நீங்கள் இந்த கிருஷ்ண உணர்வு இயக்கத்தை ஏற்றுக்கொள்ளணும். இது ஒன்று தான் தீர்வே. நாங்கள் வந்து மக்களோட உண்மையான அடையாளம், அவங்களுடைய உண்மையான நிலையை கற்றுக் கொடுக்குறோம்.
What is knowledge? What is knowable? This question are posed. Gradually we shall discuss.
இப்போ அர்ஜுனன் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறது என்னன்னா, பிரகிருதின்னா என்ன, புருஷான்றது என்ன, க்ஷேத்ரான்றது என்ன, க்ஷேத்ரஜ்ஞான்றது என்ன, அறிவுன்றது என்ன, எது அறியப்படக்கூடியது, இந்த கேள்விகள் எல்லாம் கேட்கப்பட்டிருக்கு. படிப்படியாக இதை பற்றி நம்ம விவாதிக்கலாம்.
That is one thing. In ignorance, if we fight, there is no solution.
இதுதான் தேவையானது. அறியாமையில நம்ம சண்டை போட்டோம்னா அதுக்கு தீர்வு கிடையாது.
In darkness, if we fight, we may wound you, I may wound you, you may wound me, but there is no solution. So the whole world is in darkness. Therefore there is struggle. One is capitalist, one is communist, one is this, one is that, and there is struggle. Because everyone is in ignorance.
இருள்ல இருந்துட்டு நம்ம சண்டை போட்டோம்னா நம்ம காயப்படுத்திக்கலாம். நான் உங்களை காயப்படுத்தலாம், நீங்க என்ன காயப்படுத்தலாம், ஆனா அதுக்கு தீர்வு கிடையாது. இந்த உலகம் மொத்தமும் இருள்ல தான் இருந்துட்டு இருக்கு. அதனால தான் சிரமம் இருக்கு. ஒருத்தர் முதலாளித்துவவாதியா இருக்கார், ஒருத்தர் பொது உடைமைவாதியா இருக்கார், ஒருத்தர் இது ஒருத்தர் அது, இங்க எல்லாமே சிரமமானதா இருக்கு. ஏன்னா எல்லாருமே அறியாமையில இருக்காங்க.
And Krishna is light. Ignorance, fighting will not make any solution of the problem. We must come to the light and take knowledge from the most enlightened Krishna, Bhagavan.
Maya andhakara. Nama ariyamai ennum irulla irukkum. Krishna dhaan velicham. Prachanegalukku அறியாமையில சண்டை போறது எந்த தீர்வையும் கொடுக்காது. நம்ம வெளிச்சத்துக்கு வரணும், இந்த அறிவை ஏற்றுக்கொள்ளணும். கிருஷ்ணர்கிட்ட இருந்து அவர் மிக பிரகாசமான இந்த அறிவை கொடுக்கிறார். அவர் பகவான்.
பகவான் மீன்ஸ் ஹி இஸ் எண்டாவுட் வித் சிக்ஸ் கைண்ட் ஆஃப் அஃபுலன்ஸ். ஹி இஸ் தி சுப்ரீம் ரிச், ஹி இஸ் தி சுப்ரீம் ஃபேமஸ், தி சுப்ரீம் பியூட்டி, and supreme wise. So we have to take knowledge from the supreme wise. That is not, that knowledge is perfect.
பகவான் அப்படின்னா ஆறு வகையான ஐஸ்வர்யங்களை கொண்டிருக்கக்கூடியவர். அவர் செல்வத்தில் மிக உச்சமானவராக இருக்கார், அவர் புகழில் மிக உச்சமானவராக இருக்கார், அவர் அழகில் மிக உச்சமானவராக இருக்கார், அறிவில் மிக உச்சமானவராக இருக்கார். அதனால் நம்ம உச்சமான அறிவாளிகிட்ட இருந்து அறிவை பெறணும். அந்த அறிவு தான் பூர்ணமானது.
Therefore here it is said, Bhagavan was. I did not say Krishna. Vasudev does not say Krishna, because Krishna may be taken by the demons as something like us.
அதனால தான் இங்க பகவான் உவாச்சன்னு சொல்லப்பட்டிருக்கு. வியாசதேவர் கிருஷ்ணா உவாச்சன்னு சொல்லல. ஏன்னா கிருஷ்ணான்னு சொன்னா அசுரர்கள் அவர் நம்மள ஒருத்தர்னு நினைச்சுக்கலாம். அதனால அதனால தான் இங்க நோக்கத்தோடவே பகவான் உவாச்சான்னு சொல்லப்பட்டிருக்கு. பகவான் உவாச்சா அப்படின்னா பரமபுருஷ பகவான். அங்க அவருடைய அறிவில் எந்த சந்தேகமும் இருக்க முடியாது. பகவான் உவாச்ச அப்படின்னா பகவான் என்னென்ன சொல்றாரோ அது உண்மை, அதுதான் அறிவு. அந்த மாதிரி தான் இது இப்படி இருக்கலாம், ஒருவேளை அந்த மாதிரி எல்லாம் இல்லை. இது அயோக்கியத்தனம். இருக்கலாம் ஒருவேளை அப்படின்னா அது அறிவு கிடையாது, அது கற்பனை, அது மனக்கற்பனை. மனக்கற்பனைன்றது வேற விஷயம். அதே மாதிரி அறிவுன்றது வேற விஷயம்.
You cannot speculate about the absolute knowledge because our senses are imperfect. How can you speculate or come to the right conclusion? That is not possible.
பூர்ணமான அறிவை பற்றி நீங்க கற்பனை செய்ய முடியாது. ஏன்னா நம்மளுடைய புலன்கள் பூர்ணம் இல்லாதது. எப்படி நீங்க கற்பனை செய்ய முடியும் அல்லது சரியான முடிவுக்கு வர முடியும்? அது சாத்தியம் இல்லாதது.
You must receive direct knowledge. This is this. Therefore it is said, Bhagavan Uvacha. So whatever Bhagavan will speak, that is absolute knowledge. And if we take it, then we shall be perfect. I may be perfect, you may be imperfect. But when we take knowledge from the perfect, that knowledge is absolute.
நம்ம நேரடியான அறிவை பெறணும். அதனால தான் இங்கே பகவான் உவாச்சான்னு சொல்லப்பட்டிருக்கு. எதெல்லாம் பகவான் பேசியிருக்காரோ, எதெல்லாம் பேச போகிறாரோ, அது பூர்ணமான அறிவு. நம்ம அதை ஏற்றுக்கொள்ளணும். அப்போ நம்ம பக்குவமானவராக இருக்க முடியும். நான் பக்குவமற்றவராக இருக்கலாம், நீங்கள் பக்குவமற்றவராக இருக்கலாம். ஆனால் பக்குவமான அறிவை நம்ம ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா அப்ப நம்முடைய அறிவு பூர்ணமானது.
சோ voluntarily we should try to accept the knowledge and instruction given by Krishna, then our life will be perfect.
அதனால தானாகவே முன் வந்து கிருஷ்ணரால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவையும் உபதேசங்களையும் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அப்படி நம்ம ஏற்றுக்கொண்டோம்னா நம்ம வாழ்க்கை பூர்ணத்துவமாகும்.
Thank you very much.
மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா.